நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில், இலங்கை அரசியல் அமைப்பில் உள்ள 13வது சட்ட திருத்தத்தை நீக்கக்கூடாது என்று கிழக்கு மாகாண சபை இன்று தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது தொடர்பிலான விவரங்கள், வடமாகாண சபையின் முதல்வராக விக்னேஸ்வரன் அவர்களை பதவியேற்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் ஆளுநர் முன்னிலையில் சத்தியப்பிரமாணம் எடுப்பாரா என்பது தொடர்பில் சம்பந்தரின் பேட்டி.
இந்த விடயங்கள் சம்பந்தமாக இன்னும் இறுதியான முடிவு எடுக்கப்படவில்லை. இந்த முடிவு மிகவும் விரைவில் எடுக்கப்படும். பல ஊடகங்களில் பலவிதமான கருத்துக்களை கூறிக்கொண்டு வருகின்றார்கள். ஆனால் அவையெல்லாம் கட்சியினுடைய கருத்துகள் அல்ல, அந்தந்த ஊடகங்களுடைய கருத்துகள்.
இலங்கையில் சிறார்கள் மற்றும் முதியவர்கள் எதிர்கொள்ளும் நெருக்கடிகள் குறித்த ஒரு பார்வை.
முதியவர் பராமரிப்பு என்பது ஒரு திருப்திகரமான நிலைமை என்று சொல்லலாது. அரசாங்க நிலையிலும் சரி, இந்த சமூக சேவை அமைப்புகளின் பார்வையிலும் கூட அந்த உண்மையான அந்த முதியவர்கள் எதிர்பார்க்கின்ற அவையுடைய தேவைகளை பற்றிய கவனிப்பு மிக குறைவாக தான் இருக்குது.
ஆகியவையும் பின்னர் அனைவருக்கும் அறிவியலும் கேட்கலாம். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பது எல்.ஆர். ஜெகதீசன் மற்றும் சுவாமிநாதன்.
அமெரிக்க காங்கிரஸ் அவை வரவு செலவு திட்டத்தை ஏற்காததன் காரணமாக அத்தியாவசியமற்ற அரசு துறைகள் மூடப்பட்டிருக்கின்றன. இந்த சூழலை முற்றாக தவிர்த்திருக்கலாம் என்று அதிபர் ஒபாமா அமெரிக்க அரசு ஊழியரிடம் கூறியிருக்கின்றார். அரசின் செலவினங்கள் குறித்த கருத்தொற்றுமை எட்டப்படும் வரை 700,000 அரசு ஊழியர்கள் வேலை குறித்த நிரந்தரமல்லாத நிலை தோன்றியிருக்கிறது. வரவு செலவு திட்டத்தை ஒத்துக்கொள்வதற்கு பதிலாக ஒபாமா நிர்வாகத்தால் முன்னெடுக்கப்படும் மருத்துவ சேவைகள் சீரமைப்பு திட்டத்தை தாமதப்படுத்த வேண்டும் என்று குடியரசுக் கட்சியினர் ஆதிக்கத்தில் இருக்கும் பிரதிநிதிகள் சபை முன்வைத்த கோரிக்கையை செனட் மீண்டும் நிராகரித்திருக்கிறது.
வங்கதேசத்தில் இன்னொரு மூத்த எதிர்க்கட்சித் தலைவர் சலாலுதீன் காதர் சௌத்ரி 1971 நாடு பாகிஸ்தானிடமிருந்து விடுதலை பெற நடத்திய போரின் போது போர்க்குற்றங்கள் இழைத்த குற்றம் புரிந்ததாக சிறப்பு நீதிமன்றம் ஒன்று தீர்ப்பளித்திருக்கிறது. இனப்படுகொலை, கொலை, கடத்தல் ஆகிய குற்றங்களை அவர் செய்ததாக கண்டறியப்பட்டு அவருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சிறப்பு நீதிமன்றத்தால் தண்டிக்கப்படும் முதல் நாடாளுமன்ற உறுப்பினரும் பிரதான எதிர்க்கட்சியான பங்களாதேஷ் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் மூத்த பிரமுகரும் இவர்தான். தனது கணவர் இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்வார் என்று சௌத்ரியின் மனைவி கூறினார். இந்த தீர்ப்பை தொடர்ந்து சிட்டகாங் மாவட்டத்தில் இருக்கும் சௌத்ரியின் தொகுதியில் எதிர்க்கட்சிக்காரர்களுக்கும் அரசு ஆதரவாளர்களுக்கும் இடையில் சிறு சிறு மோதல்கள் நடந்ததாக செய்திகள் கூறுகின்றன. தற்போது ஆட்சியில் இருக்கும் அவாமி லீக் அரசால் உருவாக்கப்பட்ட இந்த சிறப்பு நீதிமன்ற விசாரணைகள் குறைபாடுகளை கொண்டவை என்று மனித உரிமை அமைப்புகள் விமர்சித்திருக்கின்றன.
உலகில் 1/8 பட்டினியால் வாடுவதாக ஐநா அறிக்கை ஒன்று தெரிவித்திருக்கிறது. கடந்த 2 ஆண்டுகளில் நிலவும் சூழல் குறித்து ஆராய்ந்த இந்த அறிக்கை 80 கோடி மக்கள் மோசமான பசியால் வாடுவதாக தெரிவித்திருக்கிறது. சுறுசுறுப்பான ஆரோக்கியமான வாழ்க்கையை பேணக்கூடிய அளவுக்கு உண்ணும் வசதி இல்லாதோரே இந்த பட்டியலில் கணக்கெடுக்கப்பட்டிருக்கின்றனர். தற்போது வெளியிடப்பட்டிருக்கின்ற இந்த எண்ணிக்கை 2 ஆண்டுகளுக்கு முன்பு வெளியிடப்பட்ட இந்த எண்ணிக்கையை விட சற்றே குறைவு என்றாலும் 2015 எட்டப்பட வேண்டிய 10,000 வளர்ச்சி இலக்குகளை தொடாமல் போகக்கூடிய சாத்தியம் இருப்பதைத்தான் இது காட்டியிருப்பதாக இந்த அறிக்கையின் ஆசிரியர்கள் எச்சரித்திருக்கின்றனர்.
ஸ்பெயின் நாட்டின் சர்வாதிகாரியான ஜெனரல் பிராங்கோ ஆட்சி காலத்தில் நிகழ்த்தப்பட்ட குற்றங்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கும் சட்டப்பிரிவை ஸ்பெயின் அரசு நீக்க வேண்டும் என்று ஐநா கேட்டுக் கொண்டிருக்கிறது. ஜெனரல் பிராங்கோ 1975 இறந்தார். ஸ்பெயினின் உள்நாட்டுப் போரின் போதும் அதைத் தொடர்ந்து நீடித்த 36 ஆண்டுகால பாசிச ஆட்சியின் போதும் 1,000,000+ காணாமல் போனார்கள். அதே சமயம் பிராங்கோ மறைந்தவுடன் கொண்டுவரப்பட்ட பொது மன்னிப்பு சட்டம் காரணமாக இப்படியே காணாமல் போனவர்கள், உயிரிழப்புகள், கொலைகள் குறித்த விசாரணைகள் எவையும் இதுவரை நடத்தப்படவில்லை. ஸ்பெயினின் இந்த இரத்தக்கடை பறிந்த சரித்திரம் தொடர்பாக ஸ்பெயினின் இடது மற்றும் வலதுசாரி அரசியல்வாதிகள் அனைவருமே காரிய மௌனம் கடைபிடிப்பதாக ஐநாவின் புலனாய்வாளர்கள் குற்றம் சுமத்தியிருக்கிறார்கள். ஸ்பெயின் அரசால் கொண்டுவரப்பட்ட இந்த பொது சட்டத்தை நீக்க வேண்டும் என்று கூறி பாதிக்கப்பட்ட பல ஸ்பானியர்கள் அர்ஜென்டினாவில் இருக்கும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கும் பின்னணியில் ஐநாவின் இந்த கோரிக்கை வெளிவந்திருக்கிறது.
சிரியாவில் இருக்கும் ரசாயன ஆயுதங்களை அழிக்கும் பணிகளை செய்வதற்காக சர்வதேச நிபுணர் குழு ஒன்று அந்நாட்டுக்கு சென்றிருக்கிறது.
The first stage is beginning today, and that is where the OPCW fields
அமெரிக்காவும் ரஷ்யாவும் இதுகுறித்து எட்டிய உடன்பாட்டை ஐநா பாதுகாப்பு சபை ஏற்றிருக்கிறது. அந்த உடன்பாட்டின்படி இந்த குழு சென்றிருக்கிறது. இந்த விடயத்தில் முழு ஒத்துழைப்பு கொடுப்பதாக சிரியா உறுதியளித்திருக்கிறது. ரசாயன ஆயுதங்கள் தடயம் பெற்றிருந்த ஆயுத பரிசோதகர்கள் தற்போது பெரும் சவாலான பணியை எதிர்கொள்கின்றனர். போரின் நடுவே ரசாயன ஆயுதங்களை அழிக்குமாறு அவர்கள் சிரியாவில்தான் முதல் முறையாக கோரப்பட்டிருக்கின்றனர்.
இதற்கிடையே சிரியாவின் ராணுவம் 2 நாட்களுக்கு முன்னர் பள்ளிக்கூடம் மீது நடத்திய வான் தாக்குதல் குறித்த மேலதிக விவரங்களை ஹியூமன் ரைட் வாட்ச் என்கிற மனித உரிமை அமைப்பு இன்று வெளியிட்டிருக்கிறது.
செய்தி அரங்கத்தில் முதலாவதாக பன்னாட்டு கண்ணோட்டம் ஒன்று. அமெரிக்க நாடாளுமன்றத்தில் குடியரசு மற்றும் ஜனநாயக கட்சிகளிடையே ஒரு உடன்பாடு ஏற்படாததால் வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்ற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக அங்கு அரசின் பல துறைகள் முடங்கி போயுள்ளன. அடுத்து என்ன என்கின்ற கேள்விக்குறியும் எழுந்துள்ளது. இதுகுறித்து பிபிசியின் பொருளாதார விவகார செய்தியாளர் ஆண்ட்ரூ வாக்கரின் செய்திக்குறிப்பு தமிழில் மணிவண்ணன்.
இந்த அரசியல் சண்டையால் அமெரிக்க மக்களில் சிலருக்கும் வர்த்தக நிறுவனங்கள் சிலவற்றுக்கும் விரைவாகவே பாதிப்பு இருக்கும். உதாரணத்துக்கு பாதுகாக்கப்பட்ட தேசிய பூங்காக்கள் திறக்காத நிலையில் அதை ஒட்டி வசிக்கும் மக்கள் பாதிக்கப்படுவார்கள். உதாரணத்துக்கு நியூயார்க்கின் கடல் பரப்பில் இருக்கும் பிரசித்தி பெற்ற சுதந்திர தேவி சிலை, இது ஒரு தேசிய சின்னம், அது சுற்றுலா பயணிகளுக்கு திறக்கப்படாது போகும். அதே போல அமெரிக்காவில் பாஸ்போர்ட் அலுவலகங்கள் திறக்கப்படாது. வெளிநாடுகளில் அமெரிக்க விசா தரும் அலுவலகங்களும் மூடப்படும். இதனால் இந்த நெருக்கடி தீரும் வரை அமெரிக்க விசா வாங்க முயலும் வெளிநாட்டு மாணவர்கள், வர்த்தகர்கள் மற்றும் பிறர் தங்கள் அமெரிக்க பயணத்தை ஒத்தி போட வேண்டியதுதான். அமெரிக்காவிலேயே சுற்றுச்சூழல் பராமரிப்பு, நகரங்களில் குப்பை கூளங்களை அகற்றுவது போன்ற பொது சுகாதார பணிகள் நிறுத்தப்படும். சில நல்ல விஷயங்களும் நடக்கும். கார் போன்ற வாகனங்களை நிறுத்தக்கூடாத இடங்களில் நிறுத்தினால் அபராதம் விதிக்கும் நடைமுறையும் பாதிக்கப்படும். பார்க்கிங் டிக்கெட் போட வார்டன்கள் இருந்தால்தானே அதை செய்ய முடியும். ஏர் டிராபிக் அமைப்பு, அதாவது விமான போக்குவரத்தை கண்காணிக்கும் அமைப்பு, அந்த வேலை பாதிக்கப்படாது. அதுபோல அமெரிக்காவின் அணுகுண்டுகள் பாதுகாப்பாக இருக்கின்றனவா என்பதை கண்காணிக்கும் அதிகாரிகளும் வேலையில்தான் இருப்பார்கள். எனவே குண்டுகள் தவறான கைகளுக்கு போய்விடவோ அல்லது எதேச்சையாக வேறொரு நாட்டில் விழவோ வாய்ப்பில்லை. மற்ற சிறிய மற்றும் பெரிய விளைவுகளும் ஏற்படலாம். மொத்தமுள்ள 20 லட்சம் மத்திய அரசு ஊழியர்களில் சுமார் 7 லட்சம் ஊழியர்களுக்கு வேலை இருக்காது, அல்லது வேலை செய்தாலும் சம்பளம் தரப்படாது, தற்காலிகமாவது. இந்த அரசு அலுவலகங்கள் மூடப்படுவது சிறிது காலத்துக்கே என்றாலும் அதனால் ஏற்படும் பாதிப்புகள் குறைவானதாகவே இருக்கும். ஆனால் இது மேலும் சில வாரங்கள் ஈடுபட்டால் அமெரிக்காவின் பொருளாதார வளர்ச்சி மந்தமடையும். எப்படி இருந்தாலும் நாட்டின் அரசியல் அமைப்பு மற்றும் ஒரு நிதி நெருக்கடியை எதிர்நோக்குகிறது. அமெரிக்கா எந்த அளவு கடன் வாங்கலாம் என்பது குறித்து ஒரு வரம்பு இருக்கிறது. அது அமெரிக்க நாடாளுமன்றத்தால் அடுத்த 2 வாரங்களுக்குள் உயர்த்தப்பட்டால் தவிர மத்திய அரசு அதன் செலவினங்களை சமாளிக்க முடியாமல் போகும். கடன் தவணையை கட்ட முடியாமல் போவது என்பதுதான் நிதித்துறைக்கு இருக்கின்ற பெரிய கவலை. அமெரிக்க அரசுக்கு இருக்கும் கடன் என்பது ஒரு பெரிய பாதுகாப்பான முதலீட்டு கருவி என்ற வகையில் அமெரிக்கா இந்த கடன் தவணையை கட்ட முடியாமல் போனால் உலக நிதிச்சந்தைகளில் அது அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தும். ஆனால் அரசாங்கம் ஒப்பந்தக்காரர்களுக்கு தர வேண்டிய தொகைகளை தராமல் நிறுத்துவது அல்லது மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஊதியம் தராமல் நிறுத்துவது போன்றவற்றை செய்யலாம். இதை செய்வது என்பது அமெரிக்க உள்நாட்டில் சில பொருளாதார விளைவுகளை ஏற்படுத்தும், வளர்ச்சியை பலவீனப்படுத்தும். இந்த அரசு நிதிகள் மீதான முட்டுக்கட்டை நிலை என்பது அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் வர்த்தக நிறுவனங்களுக்கு மறைமுகமாக பார்த்தால் ஒரு சாத்தியக்கூறான பிரச்சனை தான். அமெரிக்க மத்திய வங்கிக்கும் இதில் சில சிக்கல்கள் இருக்கின்றன. அமெரிக்க பொருளாதாரம் மேலும் பலமாக புத்துயிர் பெற ஊக்குவிக்க பண நோட்டுகளை அச்சடித்து சந்தையில் விடும் குவாண்டிடேட்டிவ் ஈஸிங் என்ற திட்டத்தை, படிப்படியாக குறைப்பது என்ற திட்டத்தை எப்பொழுது தொடங்குவது என்ற பிரச்சனையை இந்த நெருக்கடி ஏற்படுத்துகிறது.
பிபிசியின் ஆண்ட்ரூ வாக்கரின் செய்திக்குறிப்பு தமிழில் மணிவண்ணன். இலங்கையில் மாகாண சபைகளுக்கு சில அதிகாரங்களை வழங்கும் அரசியல் சாசனத்தின் 13வது சட்ட திருத்தத்தை நீக்கக்கூடாது என்று கிழக்கு மாகாண சபையில் தீர்மானம் ஒன்று இன்று நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதுகுறித்து திருகோணமலையிலிருந்து நமது செய்தியாளர் ரத்னலிங்கம்.
நாட்டில் பரபரப்பாக பேசப்பட்டதும் தமிழ் பேசும் மக்களின் எதிர்பார்ப்பிற்கு இலக்கானதுமான 13வது திருத்த சட்டத்தை நீக்கக்கூடாது என கோரி கிழக்கு மாகாண சபையின் ஆளும் தரப்பைச் சேர்ந்த முஸ்லிம் காங்கிரஸ் உறுப்பினர் ஜமீல் இன்று கிழக்கு மாகாண சபையின் 2வது நாள் அமர்வின் போது இது தொடர்பான பிரேரணையை சபையில் சமர்ப்பித்திருந்தார். கடந்த 2 மாதங்களுக்கு முன்னர் இத்தகைய பிரேரணையை அன்றைய நிலையில் சமர்ப்பிக்க வேண்டாம் என ஆளும் தரப்பின் ஒரு சாரர் பலத்த எதிர்ப்பினை காண்பித்த நிலையிலேயே இந்த பிரேரணை சபையிலிருந்து சமர்ப்பிக்கப்பட்டது. இதன் விளைவாக பலத்த வாத பிரதிவாதங்கள் உருவாகி சபையும் ஒத்திவைக்கப்பட்டது. என்றாலும் கூட எதிர்க்கட்சியின் ஆதரவுடன் இந்த பிரேரணை நிறைவேற்றி வைக்கப்பட்டுள்ளதாக உறுப்பினர் ஜமீல் தெரிவித்துள்ளார்.
சபையில நான் சமர்ப்பித்த போது இடையில குறுக்கிட்ட அமைச்சர் இது சட்ட பிரச்சனையை கொண்டு வரும், இது சம்பந்தமாக கோர்ட்ல கேஸ் போனது என்று சொல்லி இதை முழுமையாக ஒட்டுமொத்தமாக இருக்க முடியாது என்று வாதிட்டு நின்றார். ஆளும் கட்சி முஸ்லிம் காங்கிரஸ் உறுப்பினர்களும் எதிர்கட்சி ஒன்றிணைந்து அவ்வாறு இதை விவாதத்துக்கு எடுக்கப்படாவிட்டால் நாங்கள் சபாநாயகர் ஒன்றினை தெரிவு செய்து புதிய சபாநாயகரை வைத்து இந்த விவாதத்தினை முன்னெடுப்பது என்று நாங்கள் முடிவெடுத்து தற்போதைய தவிசாளருக்கு அறிவித்தோம். தொடர்ந்து முதலமைச்சர் விடாப்பிடியாக நின்றால் இதை எடுக்கக்கூடாது என்று, ஆனால் நாங்கள் ஒட்டுமொத்தமாக ஒற்றுமையாக இருந்து இதை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்த தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக மீண்டும் சபையை கூட்டி இந்த விவாதத்துக்கு எடுக்கப்பட்டு வாக்கெடுப்பு
தமிழ் பேசும் மக்களின் நிலைப்பாட்டிற்கு மிகவும் சாதகமானது என்ற நிலையிலேயே இந்த பிரேரணையினை ஆதரித்து தாங்கள் வாக்களித்து இதனை வெற்றி பெற செய்ததாகவும் தெரிவித்துள்ளார்.
திருகோணமலையிலிருந்து நமது செய்தியாளர் ரத்னலிங்கம். வடமாகாண சபையின் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்ளுமாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பைச் சேர்ந்த விக்னேஸ்வரன் அவர்களை வடமாகாண ஆளுநர் அதிகாரப்பூர்வமாக இன்று அழைத்துள்ளார். எனினும் முன்னாள் ராணுவ தளபதியான வடமாகாண ஆளுநர் மேஜர் ஜெனரல் சந்திரசிறி முன்னிலையில் அவர் பதவி ஏற்றுக்கொள்வாரா என்பது குறித்து கேள்விகள் எழுந்துள்ள நிலையில் கட்சியின் நிலைப்பாடு என்ன என்று கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தர் அவர்களிடம் கேட்டேன்.
இதுவரையில் எமது கட்சியின் சார்பில் எடுக்கப்பட்ட ஒரே ஒரு முடிவு, திரு விக்னேஸ்வரன் அவர்கள் மாகாண சபையில் எமது கட்சியினுடைய தலைவராக தெரிவு செய்யப்படுவதாகவும் அவர் முதலமைச்சர் பதவிக்கு நியமிக்கப்பட வேண்டும் என்றும், இந்த முடிவு சம்பந்தமாக தகவல் எங்களுடைய உறுப்பினருடைய கையொப்பத்துடன் ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அதற்கு உறுதியான பதிலை ஆளுநர் இன்று காலமையில்தான் திரு விக்னேஸ்வரன் அவர்களுக்கு வழங்கியிருக்கின்றார். அந்த கடிதத்தின் பிரகாரம் திரு விக்னேஸ்வரன் அவர்களை வடமாகாண சபையினுடைய முதலமைச்சராக நியமிப்பதாக ஆளுநர் அவருக்கு அறிவித்திருக்கின்றார். தற்பொழுது அவர் சத்தியப்பிரமாணம் செய்ய வேணும். அவர் சத்தியப்பிரமாணம் செய்த பிறகு அமைச்சர் சபைக்கு எனும் 4 அமைச்சர்களை சிபார்த்து பண்ண வேணும். அதைத் தொடர்ந்து அந்த உறுப்பினர்கள் சத்தியப்பிரமாணம் செய்ய வேணும். அமைச்சர் சபையில் நியமிக்கப்படுகின்ற 4 பேரும் சத்தியப்பிரமாணம் செய்ய வேணும். அதோடு எமது மாகாண சபை உறுப்பினர்கள் சத்தியப்பிரமாணம் செய்ய வேணும். இந்த விடயங்கள் சம்பந்தமாக இன்னும் இறுதியான முடிவு எடுக்கப்படவில்லை. இந்த முடிவு மிகவும் விரைவில் எடுக்கப்படும். பல ஊடகங்களில் பலவிதமான கருத்துக்களை கூறிக்கொண்டு வருகின்றார்கள். ஆனால் அவையெல்லாம் கட்சியினுடைய கருத்துகள் அல்ல, அந்தந்த ஊடகங்களுடைய கருத்துகள்.
பல ஊடகங்கள் பல வகையாக செய்திகள் வெளியிட்டு வருகின்றன என்பதற்கு அப்பாற்பட்டு, இப்போ வடமாகாண சபையின் முதலமைச்சர் திருவாளர் விக்னேஸ்வரன் அவர்கள் ஆளுநர் சந்திரசிறி அவர்களின் முன்னிலையில் பதவி பிரமாணம் எடுத்துக் கொள்வாரா, அதற்கான சாத்திய கூறுகள் இருக்கின்றதா?
அது விடயம் சம்பந்தமாக முடிவெடுக்கப்படவில்லை. திரு விக்னேஸ்வரன் அவர்கள் இந்த விடயம் சம்பந்தமாக தனிப்பட்ட முறையில் ஊடகங்களுக்கு விதமான கருத்தையும் கூறவில்லை. அதனால் இந்த விடயம் சம்பந்தமாக எங்களுடைய முடிவை நீங்கள் தயவு செய்து எதிர்பார்க்க வேண்டும் என்று நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். முடிவை நாங்கள் விரைவில் அறிவிப்போம்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தவரையில் ஆளுநர் சந்திரசிறி அவர்களின் முன்னிலையிலோ அல்லது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களின் முன்னிலையிலேயோ சத்தியப்பிரமாணம் எடுத்துக்கொள்வதற்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்கிறதா? அந்த யோசனை பரிசீலிக்கப்படுகிறதா?
எல்லா விடயங்களும் பரிசீலிக்கப்படுகின்றன. ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் என்ன விதமான கருத்து நிலவுகின்றது என்பதை பற்றி எனக்கு கூறுவதற்கு அதிகாரம் இல்லை. அந்த முடிவை தமிழ் தேசிய கூட்டமைப்பு எமது தலைவர்கள் எல்லோரும் கூடி எடுத்த பிறகுதான் அதை நான் அறிவிக்கலாம் என்பதை நீங்கள் தயவு செய்து உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று மிக அன்பாக கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன்.
வடமாகாண சபையின் முதலமைச்சராக திரு விக்னேஸ்வரன் அவர்களும் மற்ற அமைச்சர்களும் வேறு யார் முன்னிலையிலேயோ அல்லது மாற்று வழிகளிலேயோ சத்தியப்பிரமாணம் எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் இறுதியாக மேஜர் ஜெனரல் சந்திரசிறி அவர்கள் ஆளுநராக அங்கு இருக்கின்ற வரை அவருடன் இணைந்துதான பணியாற்ற வேண்டி வரும். அப்போ அந்த நிலைமையை எப்படி நீங்கள் கையாள போகின்றீர்கள்?
நாங்கள் சத்திய பிரமாணத்தை பிடித்தான் தற்போது காய்க்கிறோம். அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் முதலமைச்சரோ ஏனைய அமைச்சர்களோ அல்லது உறுப்பினர்களோ யாருக்கு முன்னால் சத்திய பிரமாணம் செய்ய வேண்டும் என்று எதுவும் கூறப்படவில்லை. அவர்கள் சத்திய பிரமாணம் செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கே தவிர எவருக்கு முன்னால் சத்திய பிரமாணம் செய்ய வேண்டும் என்று கூறப்படவில்லை. அதற்கு மேலதிகமான கேள்விகள் ஆளுநர் இருப்பார், முதலமைச்சர் இருப்பார், அமைச்சர்கள் இருப்பார்கள், உறுப்பினர்கள் இருப்பார்கள். அதை பற்றி நாங்கள் பிறகு சிந்திப்போம்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தர். யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியாகும் தமிழ் தினசரியான தினக்குரலின் செய்தியாளர்கள் இலங்கை இராணுவ தரப்பிலிருந்து அச்சுறுத்தப்படுவதாக இன்று பகிரங்கமாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதுகுறித்து நமது வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கை தினக்குரல் பத்திரிகையின் யாழ் பிராந்திய பதிப்பின் செய்தியாளர்கள் இருவருக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருப்பதாக அங்குள்ள மனித உரிமைகள் ஆணைக்குழுவினரிடம் முறையிடப்பட்டிருக்கின்றது. தங்களை இரகசிய புலனாய்வு பிரிவைச் சேர்ந்தவர்கள் என அறிமுகப்படுத்திய இருவர் குறிப்பிட்ட இரண்டு செய்தியாளர்களின் இருப்பிடம், முகவரி மற்றும் விவரங்களை பெறுவதற்கு பல தடவைகள் முயற்சித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பில் சம்பந்தப்பட்ட இரண்டு செய்தியாளர்களும் யாழ் தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியரும் மனித உரிமைகள் அலுவலகத்தில் முறையிட்டிருக்கின்றார்கள். இது பற்றிய விவரம் என்ன என்று யாழ் தினக்குரல் பத்திரிகை ஆசிரியர் வி அற்புதானந்தன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
ரெண்டு பேரும் தாங்கள் இரகசிய புலனாய்வு பிரிவினர் என்று சொல்லி வந்தார்கள். ஒரு ஆள் தமிழில் கதைச்சார், ஒரு ஆள் சிங்களத்தில் கதைச்சார். அந்த முகாமையாளரிடம் தொடர்பு கொண்டால் தான் நான் வீட்டு எடுத்துக்கொள்ளலாம், எனக்கு பூரண விவரமும் தெரியாதுன்னு சொன்னேன். அப்ப நாங்கள் போயிட்டு பின்னேரம் 3 மணிக்கு வருகிறோம்னு போனார். அப்புறம் 2 நாள் கழித்து வந்தார்கள். வந்து முகாமையாளரிடம் ஏழை பற்றிய விவரங்கள் கேட்ட பொழுது அவரும் தனக்கு அவையை பற்றி தெரியல என்று சொல்லி சொன்னார். பிறகு 3-4 நாளையால திரும்பி வந்து பிறகு தொலைபேசி நம்பர் கேட்டினம். நான் வேணும் என்று சொன்னால் அவர் சம்பந்தப்பட்ட 2 பேரையும் நான் எங்களுடைய அலுவலகத்து இங்கே கூப்பிடுறேன், நீங்களும் வாங்க, எனக்கு முன்னாலேயே அவைகளை பற்றிய விவரங்களை நீங்கள் அறிஞ்சு கொள்ளலாம், அவைகள் தேவையான தகவல்களை அவையிட்ட பெற்றுக் கொள்ளலாம் என்று சொன்னார்.
எனக்குரிய அற்புதானந்தன் அவர்கள் செய்தியாளர்களின் விவரங்களை பெறுவதற்காக வந்திருந்தவர்கள் தங்களை வெளிப்படுத்திக் கொள்ள மறுத்துவிட்டதாக குறிப்பிட்டார்.
நான் எப்படி நீங்கள் அடிக்கடி இங்கே வந்து அச்சுறுத்துறதா இருந்தால் நான் அப்படின்னு சொன்னால் மேலிடத்துடன் தொடர்பு கொண்டு மேலிடம் எனக்கு பணிப்பிரிவினிடையே தான் நான் அவையிட தகவல்களை கொடுக்க முடியும் என்று சொல்லி தொலைபேசி தொடர்பை தொண்டிச்சு கொண்டேன். முடிஞ்ச பின்னர் எந்த ஒரு அச்சுறுத்தல் நடவடிக்கைகளும் இருந்தது இல்லை. அச்சுறுத்தல் இருக்கிறபடியால் தொடர்ந்து ஒரு செயற்பட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றக்காக எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கோரி நாங்கள் அந்த முறைப்பாட்டை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் செய்திருக்கிறோம். அதாவது தாங்கள் இதுக்கு உரிய ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளிச்சிருக்கிறார்கள்
என்றார் யாழ் தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் வி அற்புதானந்தன் அவர்கள். இதற்கிடையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் போட்டியிட்ட வினுபானந்த குமாரி என்ற பெண் வேட்பாளருக்கு தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த 29 வயதுடைய ஸ்ரீராம் விஜீதன் என்ற இளைஞன் நேற்று முன்தினம் இரவு கோடரி வெட்டுக்காயங்களுக்கு உள்ளாகிய நிலையில் இன்று மாலை வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் அவர்கள் தெரிவித்தார்.
வவுனியாவிலிருந்து நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இலங்கையில் அக்டோபர் மாதம் 1 தேதி சிறுவர்கள் தினமாக அனுசரிக்கப்படுகின்றது. இந்நிலையில் காணாமல் போயுள்ள தனது தாயை கண்டுபிடித்து தர வேண்டும் என 7 வயது சிறுவன் ஒருவன் அதிகாரிகளிடம் இன்று ஒரு கோரிக்கை மனுவை கையளித்துள்ளான். கூடுதல் விவரங்களுடன் மட்டக்களப்பிலிருந்து பிபிசியின் செய்தியாளர் சாந்தி செல்லதுரை.
இலங்கையில் சர்வதேச சிறுவர் தினம் இன்று அனுஷ்டிக்கப்படும் இவ்வேளையில் சவுதி அரேபியாவிற்கு வீட்டு பணிப்பெண்ணாக சென்றுள்ள தனது தாயை மீட்டு தருமாறு 7 வயது சிறுவன் ஒருவனால் கோரிக்கையொன்று அதிகாரிகளிடம் முன்வைக்கப்பட்டுள்ளது.
எனக்கு அம்மா மேனும், அம்மா தெலுங்கு கூட கிடைக்கல, அம்மா மேனும், வெளிநாட்டுல போற அம்மா இல்ல, பா சுட்டு
அம்பாறை மாவட்டம் பெரிய நீலாவணை வீட்டு தொகுதியைச் சேர்ந்த தியாகராஜா அனுலக்ஷன் என்ற இந்த சிறுவன் இன்று தனது பாட்டியுடன் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வாரியம் மற்றும் கல்முனை பிரதேச செயலகத்துக்கு சென்று எழுத்து மூலம் மனுக்களையும் கையளித்துள்ளான். உள்ளூர் சமூக ஆர்வலர் ஒருவரால் எழுதப்பட்டுள்ள அந்த மனுவில் 29 வயதான சிறுவனின் விதவை தாயார் 16/10/2010 சவுதி அரேபியாவிற்கு வீட்டு பணிப்பெண்ணாக சென்றுள்ளார் என்றும் தற்போது 1 வருடமாக தொடர்புகள் இல்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மனுவில் சிறுவனின் கையொப்பம் காணப்படுகின்றது. சிறுவனை பராமரித்து வரும் அவரது பாட்டியான கதிர்காமர் யோகேஸ்வரி 2007 தந்தையை இழந்த தனது பேரன் இப்போது தாயையும் கூட இழந்து காணப்படுவதாக கவலைப்படுகின்றார்.
வேலைக்கு போனோட தகப்பன் போனோட சுட்டு சாவச்சு போட்டாங்க 2007 மகளுக்கு பக்கத்துல புள்ள 2 மாதம் வந்து அதுக்கு போற அந்த புள்ள பிறந்து பொடியனுக்கு 3 வயது. நீ ஒரே கஷ்டப்பட்டு வளர்க்குற மாமி, நீ புள்ளைய வச்சுக்க, நான் வெளிநாட்டுக்கு போய் உனக்கு காசு போடுறேன், போட போட நீ எடுத்து திண்டுட்டு தம்பியன் பார்த்து போட்டு தம்பி கேக்கிறதையும் மாட்டி கொடுத்து போட்டு இடன்றோடு போனாவும் போய் 1 வருஷம் 1 மாதம் இப்போ கோல் எடுக்க முட்டும் என்ன நடந்தது தெரியாது. எனக்கு வெளியே இருந்து வந்த அரவிந்த் ஆக்களுக்குள்ளால நான் கோல் எடுத்து கேட்டேன், இப்படிப்பட்ட ஆளுங்க இருக்கேன் எனக்கு அப்படிப்பட்டாலும் செல்ல என்று வீட்டுக்காரன் கொள்ளட்டு சென்னை அங்கே அது. அப்போ அவன் செல்லி இப்போ ஒரு வருஷம் ஒரு மாதம் நாட்டுக்கு வந்தேன் சென்னை இப்போ எங்கே வைத்தவன் நாட்டுக்கு வந்த எங்கே வைத்தவன் திருப்பி நாங்கள் கோளத்தவன் இருக்கு அவன் சென்னை அப்படிப்பட்ட ஆளங்க இல்லைன்னு சொல்லி சொன்னான். அதுக்கு போகிற நான் என்ன செய்கிற அதுக்கு போகிற ஆக்கள் சொன்னாங்க கடிதம் கொண்டு டை கடிதம் கொண்டு டை கொடுத்துருக்கேன் புள்ள தாய் அம்மா வேணும் அம்மா வேணும் அம்மா வேணும் புள்ளரையும் கத்தி கொண்டு இருக்கி.
சிறுவனின் மனுவை பெற்றுக்கொண்ட இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வாரியத்தின் கல்முனை அலுவலக பொறுப்பதிகாரி எம்ஐ நாசார்
தியாகராஜா அனுலட்சுமியுடைய மாஜரங்களுக்கு கிடைத்தன அதனுடைய ஆவணங்களை நாங்கள் பெற்றுக் கொண்டு கிடைக்கப்பட்ட தகவலை இதற்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் தலைமை காரியாலயத்துடன் தொடர்பு கொண்டு மேற்கொள்ளும் அறியத்தருவோம். அதுக்கு அனுப்புவேன்.
இலங்கையில் குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலிருந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்லும் வீட்டு பணிப்பெண்களை பொறுத்தவரை ஏழ்மை என்ற காரணத்தை கூறி சென்றாலும் அவர்கள் தமது குழந்தைகள் மற்றும் பிள்ளைகளை பற்றி அக்கறை கொள்வதாக இல்லை என்பது சமூக ஆர்வலர்களின் பொதுவான கருத்தாகும். அனுலக்ஷன் வாழும் அதே பெரிய நீலாவணை வீட்டு தொகுதியைச் சேர்ந்த ரஜினி சந்திரகுமார்
பிள்ளைகளுக்கு தாய் தான் முக்கியம். தாய் பாசத்தை போல வேறொரு பாசமும் இல்லை. இந்த அனுலக்ஷனை போல நிறைய பேர் வந்து தாய் பாசத்துக்காக நிறைய பேர் இயங்குறாங்க. பெற்றோர்கள் விட்டு போட்டு வர்ம காரணமாக தான் அவங்க போறாங்க. நேமான ஆட்களுக்கு பாட்டி மாதிரி தான் பராமரிக்கிறாங்க. சில பெண்கள் வந்து அனுலக்ஷன் டாமாம் ஆயிரி எங்கெங்கும் இல்லாம இருக்கு தேடிக்கொண்டே இருக்கிறாங்க கிடைக்க இல்லை
என்று கூறிய அவர் அரசாங்கம் தான் இதற்கான மாற்று வழிகளையும் இறுக்கமான நடவடிக்கைகளையும் கொண்டுவர முன்வர வேண்டும் என்றார்.
மட்டக்களப்பிலிருந்து பிபிசியின் செய்தியாளர் சாந்தி செல்லதுரை. இதேவேளை உலக அளவில் இன்றைய நாள் முதியோர்கள் நலன்களுக்கான நாளாக கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி ஹெல்பேஜ் என்னும் சர்வதேச அமைப்பு பல நாடுகளில் முதியவர்கள் நிலை குறித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. முதியோர்களின் நலன் குறித்த அந்த பட்டியலில் தெற்காசியாவை பொறுத்தவரை இலங்கை மேலான இடத்தில் உள்ளது. இது எந்த அளவுக்கு யதார்த்தமானது என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகவியல் பேராசிரியர் நாகலிங்கம் சண்முகலிங்கம் அவர்களிடம் கேட்டார் சீவகன்.
முதியவர் பராமரிப்பு என்பது ஒரு திருப்திகரமான நிலைமை என்று சொல்ல இயலாது. பல சந்தர்ப்பங்களில மிக பாதகமான கவலைக்குரிய விஷயங்கள் இருக்குது. மற்ற இந்த அரசாங்க நிலையிலும் சரி இந்த சமூக சேவை அமைப்புகளின் பார்வையிலும் கூட அந்த உண்மையான அந்த முதியவர்கள் எதிர்பார்க்கின்ற அவையுடைய தேவைகள் பல சந்தர்ப்பங்களில் அவையுடைய பௌதிக தேவைகளில் மட்டும்தான் கவனம் இருக்கே தவிர அவையுடைய அந்த கல்ச்சரல் மற்றது உளவியல் ரீதியான அந்த தேவைகளை பற்றிய கவனிப்பு மிக குறைவாக தான் இருக்குது. இப்போ இங்கே உள்ள இந்த முதியோர் இல்லங்கள் அதெல்லாம் இருக்கிற எந்த மக்களும் அங்கே திருப்தியோடு இருக்கிறேன்னு சொல்லாது.
வடக்கு கிழக்கு பொறுத்த மட்டும் அண்மையில் போர் முடிவுக்கு வந்த பகுதி அங்கே வந்து பிள்ளைகள் இருந்திருக்கக்கூடிய சூழ்நிலை பிள்ளைகள் நாட்டை விட்டு வெளியே போகக்கூடிய போயிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அங்கிருக்கக்கூடிய இந்த முதியோர்களினுடைய நிலைமையில் எப்படி இருக்கின்றன?
மிக மிக துயரமான ஒரு விஷயம். பிள்ளைகளை பெற்றோர்கள் வளர்ப்பதும் பிறகு பிள்ளைகள் பெற்றோரை பராமரிக்கிறதுன்றது எங்களோட ஒரு மிக உயர்ந்தொரு பண்பாட்டு விழுமியமாக இப்போ நாங்கள் இந்த பிரச்சனை என்று சொன்னாலும் கூட ஒரு கணிசமான அளவு இன்றைக்கும் வீடுகளில் பெற்றோரை வச்சு பராமரிக்கிற அந்த பண்பாட்டு விழுமியம் காக்கப்படுது. ஆனால் அதே நேரத்தில் இதை காக்கிறதுக்கான அந்த குடும்ப சூழல் சிதைஞ்சு போன உடைஞ்சு போன நிலைமைகளில் மிக மோசமாக இருக்குது. இப்போ உதாரணமாக இப்போ நீங்கள் சொன்ன இந்த போரால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களில் நாங்கள் சந்திக்கிற சில முதியவர்கள் அவர்களுக்கு இப்பொழுது 70-80 வயதுலேயும் கூட அவர்கள் இப்போ இந்த கிளிநொச்சியில் நாங்கள் அண்மையில் ஒரு கள ஆய்வில் சந்தித்தோம். அவர் கூலி வேலைக்கு போகிறார். ஏனென்றால் அவருக்கு மகன் இல்லை. ஆனால் மகன்ட பிள்ளைகள் ரெண்டு அவற்றை பராமரிப்பில் இருக்குது. அப்போ நாங்கள் இது எங்களோட சமூகவியல் பாஷையில் சொல்லுவோம் இந்த டபுள் பேர்டன் இக்கனாமிக் ஹார்ட்ஷிப் உண்டு. அதாவது ஒரு ரெட்டை சுமை. இப்போ நான் சொன்ன அதே பிராந்தியத்தில் வயசானவர்களுக்குள்ள இந்த போரால பல்வேறு சந்தர்ப்பங்களில் அவயவங்களை இழந்து போன முதியவர்களின் எண்ணிக்கையும் அதிகமாக இருக்குது. பண்மையில் பெறப்பட்ட தரவில் கிட்டத்தட்ட ஒரு ஏஜிஏ டிவிஷனுக்குள்ள மட்டும் 56 பேர் இருக்கணும். அப்போ இதை பற்றி உண்மையில் ஆழமான ஆய்வுகளும் பார்வைகளும் செய்யப்பட வேணும். மற்றது இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ இந்த 70 வயதுக்கு மேலே வந்தவைகளுக்கு தான் இந்த அரசாங்கம் முந்தி உண்மையில் அதுக்கு ஒரு 100 ரூபா தான் கொடுத்து வந்தவங்க. அதுக்கு பேர் கூட பிச்சை சம்பளம் உண்டு மனிதர்களை கேவலப்படுத்துகிற பேர் கூட பயன்படுத்தப்பட்டது. இப்போ 1000 ரூபா கொடுப்படுது. மற்றது இவருடைய பராமரிப்பு சம்பந்தமான நிறுவ அமைப்புகள் எடுத்து பார்த்தாலும் இந்த வடக்கு கிழக்கு எல்லாத்திலுமே ஒரே ஒரு அரச நிறுவனம் மட்டும்தான் இருக்குது. கைதடியில் இருக்க சாந்தி நிலையம் என்று சொல்லுறோம். மற்றதுகள் எல்லாமே இந்த உதிரியாக தனிப்பட்ட அமைப்புகள் சில சமய நிறுவன அமைப்புகள் அப்படி இந்த தனியே தனியே வந்திருக்கே தவிர இப்ப கொழும்பு மாதிரியான இடங்கள்ல இருக்கிற மாதிரி தொழில் வாண்மையோட நடக்கிற இடங்கள் விலை குறைவு.
மலையகத்தில் இருக்கிற தோட்டப்புறங்களை சார்ந்த பகுதி அங்குள்ள நிலைமையில் எப்படி இருக்கின்றது?
இந்த வடக்கு கிழக்களோட ஒப்படைக்குள்ள மிக மோசமானதுதான். இப்ப அண்மையில வர்ற அந்த பிராந்தியங்களில் நடக்கிற முதியோருடைய அவலங்கள் பற்றிய செய்திகள் உண்மையில நெஞ்சை தொடுகிறது. இப்ப பல இடங்களில் அவர்கள் கவனிக்காமல் விடுறது என்று உண்மையிலே அது அவர்கள் இந்த முதியோர் மேலே கொண்ட வெறுப்புன்றதல்ல, மீளவும் வந்து அந்த முதியோர்களை பராமரிக்கிறதுலே அவர்களுக்குள்ள இந்த இடம் சார்ந்த பிரச்சனை ஒருளவு கூடுமாக அந்த வறுமை தான், அந்த வறுமை தான் அவர்களுடைய புறந்தலுக்கு காரணமாக இருக்கு.
யாழ் பல்கலைக்கழக பேராசிரியர் சண்முகலிங்கம் அடுத்ததாக அனைவருக்கும் அறிவியல் தயாரித்து வழங்குகிறார் எல்.ஆர். ஜெகதீசன்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியில் மெனோபாஸ் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் கருமுட்டை உற்பத்தி நின்று போன பெண்களின் கருப்பையில் இருக்கும் கருவணுக்களை பயன்படுத்தி கருமுட்டையை உருவாக்கி அந்த கருமுட்டைகள் வெற்றிகரமாக முழுமையான குழந்தைகளாக வளர்ந்திருக்கும் பரிசோதனை முயற்சி குறித்த செய்தியை பார்க்கலாம். சாதாரணமாக பெண்களுக்கு 40 வயதுக்கு மேல் 50 வயது வாக்கில் மாதவிடாய் நின்று போவது வழமை. காரணம், அவர்களின் கருப்பையில் கரு உற்பத்தியாகும் மாதாந்திர சுழற்சி முறை இந்த வயதில் படிப்படியாக குறைந்து பிறகு முற்றாக நின்று போகும். அப்படி நின்று போன பிறகு அத்தகைய பெண்களால் கருவுற முடியாது. இதை ஆங்கிலத்தில் மெனோபாஸ் என்று அழைக்கிறார்கள். இத்தகைய மெனோபாஸ் நிலைமை என்பது சில பெண்களுக்கு 30 வயதிலேயே நிகழ்ந்து விடுகிறது. இப்படி 30 வயதுக்குள்ளாக மெனோபாஸ் ஏற்படும் பெண்கள் அதற்கு பிறகு கருவுற முடியாத நிலைமை ஏற்படும். மருத்துவ புள்ளி விவரங்களின்படி 1/100 பெண்ணுக்கு இத்தகைய இளவயது மெனோபாஸ் பிரச்சினை ஏற்படுகிறது. இப்படி இளவயதில் மெனோபாஸ் ஏற்படும் பெண்கள் குழந்தைகள் பெறுவதற்கு உதவும் வகையிலான புதிய முயற்சி ஒன்று இப்பொழுது ஆரம்பகட்ட வெற்றியை பெற்றிருக்கிறது. அமெரிக்கா மற்றும் ஜப்பானிய ஆய்வாளர்கள் செய்திருக்கும் இந்த பரிசோதனையில் இளவயதில் மெனோபாஸ் ஏற்பட்ட பெண்களின் கருப்பையின் சுவற்றில் இருக்கும் சில கருவணுக்களை பிரித்தெடுத்து அவற்றை பரிசோதனை கூடத்தில் வைத்து பராமரித்து அந்த கருவணுக்களை தூண்டி அவற்றை முழுமையான கருமுட்டைகளாக வளர்த்திருக்கிறார்கள். இப்படி பரிசோதனை கூடத்தில் வளர்க்கப்பட்ட கருமுட்டைகளை மீண்டும் அந்த பெண்ணின் கருப்பைக்குள் செலுத்தி அந்த கருமுட்டைகள் விந்தணுக்களுடன் இணைந்து கருவாகி இப்பொழுது வெற்றிகரமாக ஒரு குழந்தையும் பிறந்திருக்கிறது. இதே செய்முறையை பயன்படுத்தி மற்றொரு குழந்தை தாயின் வயிற்றில் நல்லபடியாக வளர்ந்து வருகிறது. இந்த 2 வெற்றிகரமான பரிசோதனைகளை மேற்கொண்ட அமெரிக்க மற்றும் ஜப்பானிய மருத்துவர்கள் இளவயது மெனோபாஸ் தன்மையால் பாதிக்கப்படும் பெண்களுக்கு தங்களின் இந்த பரிசோதனை முடிவுகள் மிகப்பெரிய நம்பிக்கை அளிக்கும் என்று மகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறார்கள். அதே சமயம் இந்த பரிசோதனை முடிவுகள் ஆரம்பகட்டமானவை என்று கூறும் இவர்கள் இந்த நடைமுறையை இளவயது மெனோபாஸால் பாதிக்கப்படும் எல்லா பெண்களுக்கும் பயன்படுத்த முடியுமா என்பது தெரிய வேண்டுமானால் மேலதிக பரிசோதனைகள் செய்யப்பட வேண்டும் என்றும் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அமெரிக்காவில் இருக்கும் ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகமும் ஜப்பானில் இருக்கும் செயின்ட் மரியானா மருத்துவ படிப்புகளுக்கான பல்கலைக்கழகமும் 27 பெண்களிடம் மேற்கொண்ட ஆய்வின் முடிவுகள் ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் நேஷனல் சயின்சஸ் அகாடமி என்கிற விஞ்ஞான சஞ்சிகையில் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இளவயது மெனோபாஸ் பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இது மிகப்பெரிய நன்மை பயக்கும் என்று மருத்துவ உலகம் இதை வரவேற்றிருக்கிறது. அடுத்து, தூக்கமின்மையும் கூட உடல் பருமனை அதிகரிக்கும் என்கிறார் மருத்துவர் நீல் ஸ்டான்லி. அவர் பிபிசியிடம் இது தொடர்பாக தெரிவித்த கருத்துக்களை தமிழில் தருகிறார் விமல் சொக்கநாதன்.
உடற்பருமனா, கவலைப்படாதீர்கள். நீங்கள் உண்ணும் உணவை கட்டுப்படுத்துங்கள். நிறைய தேக பயிற்சி செய்யுங்கள். காலம் காலமாக நாங்கள் எங்கு திரும்பினாலும் வலியுறுத்தப்படும் 2 விஷயங்கள் இவை. ஆனால் 3வதாக மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கவே இருக்கிறது. அதனை அலட்சியம் செய்தால் உடற்பருமனை குறைக்கவே முடியாது என்கிறார் டாக்டர் நீல் ஸ்டான்லி. உடற்பருமன் இன்று பிரிட்டனில் மிக பெரும் பிரச்சனையாக உருவாகியிருக்கிறது. நாட்டின் உடல் நலன் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் உடல் பருமன் குறைக்கப்பட்டே ஆக வேண்டும் என்று பிரிட்டிஷ் அரசாங்கம் நம்புகிறது. NHS எனப்படும் அரசாங்க மருத்துவ துறையும் நம்புகிறது. ஆனால் உடற்பயிற்சிகளோ உணவு கட்டுப்பாடுகளோ உடற்பருமனை குறைக்க அவ்வளவாக உதவி செய்யவில்லை என்கிறார் டாக்டர் ஸ்டான்லி. 3வது முக்கிய விஷயம், போதிய அளவு தூக்கம் உடலுக்கு அவசியம். குழந்தைகளிலும் பெரியோரிலும் தூக்கமின்மை, தூக்க நேரம் குறைவது உடல் பருமனை அதிகரிக்க செய்கிறது என்று பல்வேறு ஆய்வுகள் இப்போது காட்டியிருக்கின்றன. இவற்றுள் ஒரு ஆய்வின்படி கடந்த 40 ஆண்டு காலத்தில் பிரிட்டனில் மக்கள் தூங்கும் நேரம் குறைந்துவிட்டது. இதே கால பகுதியில் உடற்பருமனும் அதிகரித்திருக்கிறது. எனவே 2க்கும் இடையில் தொடர்பு இருக்கிறது என்று விரிவாக ஆய்வுகள் நடத்தப்பட்டன. வாழ்க்கையிலே மிக முக்கியமான தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு எங்களுக்கு பயன்படும் எமது மூளையில் உள்ள ஒரு பகுதி தூக்கம் குறையும் போது மிகவும் பாதிப்படைகிறது என்று மருத்துவ ஆய்வுகள் நிரூபித்திருக்கின்றன. நாங்கள் உட்கொள்ளும் உணவை கட்டுப்படுத்துவதும் உணவு போதும் போதும் என்று தகவல் தெரிவிப்பதும் லெப்டின் என்ற ஒரு உடற்பொருள். தூக்கம் குறையும் போது உடலில் லெப்டின் குறைகிறது. அதேபோல பசியை தூண்டும் ஒரு உடற்பொருள் கிரெலின். தூக்கம் கெடும்போது கிரெலின் அதிகரிக்கிறது. இந்த 2 விளைவு நாங்கள் அளவுக்கு அதிகமாக தேவைக்கு அதிகமாக உணவை உட்கொள்கிறோம். ஒரு உணவு வேளைக்கும் மற்ற உணவு வேளைக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் இடைப்பட்ட நேரத்தில் நொறுக்கு திணிகளை உண்ணும்படி எங்களை தூண்டுவது, சின்ன சின்ன ஆசைகளை மனதில் ஏற்படுத்துவது கூட தூக்கம் இல்லாமைதான் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. எவ்வாறாயினும் அரசாங்கம் இன்னமும் இது பற்றி அதிகாரப்பூர்வமாக அறிவித்தல் எதையும் வெளியிடவில்லை. பிரிட்டிஷ் மக்களின் உடற்பருமன் பற்றி, சராசரி எடையை பற்றி கவனம் செலுத்தும் போது உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு ஆகியவற்றோடு நல்ல நிம்மதியான தூக்கமும் மிக அவசியம் என்று எமது பிபிசிக்கு வலியுறுத்தியிருக்கிறார் நிபுணர் டாக்டர் நீல் ஸ்டான்லி அவர்கள்.
செய்திகளை தமிழில் தந்தவர் விமல் சொக்கநாதன்.
அனைவருக்கும் அறிவியல் கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.